الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. وعن حذيفة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا ينبغي للمؤمن أن يذل نفسه. قالوا: وكيف يذل نفسه؟ قال: يتعرض من البلاء لما لا يطيق. رواه الترمذي، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏகவல்லநாயகனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னலாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், தீர்ந்தவர்கள், தீர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், மேலும் இறுதி நாள் பரியந்தம் அன்னலாரின் அழகான அடிச்சூடுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்னும் உண்டாவதாக. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமா புனித மஸ்ஜித் நிலை இத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப அன்பர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அணு அணுவாக அவதானித்து அவைகளை ஃபி இமாமி முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏட்டிலே தெளிவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற இறையற்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏவப்பட்ட விடயங்களை இயந்தளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய பெருமக்களே, நாம் அனைவரும் மிக முக்கியமான ஒரு காலத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்களுக்கு ஓய்வு கிடைக்கின்ற காலம், அந்த வகையிலே காலம் நேரம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பெருமதி அறவிட முடியாத ஒரு செல்வம், ஒரு பாக்கியம். நபி அவர்களே சொன்னார்கள், இரண்டு விதமான அருட்கொடைகள் மனிதனுக்கு வழங்கப்படுகின்றன, ஆனால் அதிகமான மனிதர்கள் அவற்றை பிரயோஜனமாக கழிக்காமல் இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது என்ன? உடல் ஆரோக்கியம். இரண்டாவது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம். உடல் ஆரோக்கியத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு ஓய்வு நேரங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த சமூக வாழ்க்கையிலே பலர் சில மோசமான தீய பழக்க வழக்கங்களை பழகிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அது பெரும்பாலும் அந்த பிள்ளைகள் அல்லது வயதுக்கு வந்தவர்கள் அதனை எந்த காலத்தில் பழகிக் கொள்வார்கள் என்று சொன்னால், தனக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்கள் லீவு காலங்களிலே தான் அதனை பழகிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, முன்னால் எமக்குரிய சிறப்பு மிகு ரமலான் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும் ரமலான் மாதத்துடைய சிறப்பு எப்படி, அதிலே என்னென்ன இபாதத்கள் வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமியர்களாக எங்களுக்கு மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ் இன்று மாற்று மதத்தவர்களும் அதனை தெளிவாக அழகாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த காலங்களிலே, குறிப்பாக ரமலானுடைய அதே போன்று விடுமுறை காலங்களிலே, எங்களுடைய அதிகமான மனிதர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் உட்பட வயது வந்தவர்கள் கூட தனக்கு கிடைக்கின்ற இந்த ஓய்வு நேரங்களை பிரயோஜனமாக அர்த்தமுள்ளதாக கழிக்காமல் அந்த காலங்களிலே சில மோசமான தீய பல பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், இன்று எமது சமுதாயத்திலே பல பிரச்சனைகளுக்கும் பல சமூக பிரச்சனைகளுக்கும் இன பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையக்கூடிய மிக முக்கியமான ஒரு மோசமான பழக்கம்தான் இந்த போதை பொருள் பாவனை. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களை சஹாபாக்களுக்கு முன்வைக்கின்ற பொழுதும் அதே போன்று சில பாவமான காரியங்களை விட்டு சஹாபாக்களை தடுக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு சஹாபிக்கு ஏற்ப ஒவ்வொரு நன்மை தீமைக்கு ஏற்ப சில நுணுக்கங்களை நபி அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். எல்லா பாவங்களையும் நபி அவர்கள் ஒரே விதத்திலே தடுத்ததில்லை. எல்லா நன்மைகளையும் நபி அவர்கள் ஒரே மாதிரி போதித்ததில்லை. ஒவ்வொரு நன்மையையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் வித்தியாசமான முறையிலே நபி அவர்கள் காட்டிக் கொடுத்த அதே நேரம் பாவங்களையும் அப்படித்தான் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமான உதாரணத்தை கொண்டு எடுத்து சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் வந்து என்ன செய்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? இதன்லி பிஸ்னா, யார சூழல்லா, நீங்கள் எனக்கு ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள். சுப்ஹானல்லாஹ், யார் யாரிடத்தில் எப்படியான ஒரு அனுமதி கேட்கிறார், ஜினாவுக்கு அனுமதி ஒரு சஹாபி நபியிடம் வந்து கேட்கிறார். இந்த எங்களுடைய குழந்தை அல்லது எங்களுடைய பரிபாலனத்துக்கு கீழால் உள்ள ஒரு பையன் வந்து இந்த கேள்வியை எங்களிடத்திலே கேட்டால் நானும் நீங்களும் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன, பதிலடி என்ன? அதே நேரம் நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த பாவத்தை எப்படி தடுத்தார்கள் தெரியுமா? எடுத்த எடுப்பிலே சொல்லவில்லை நீ நரகத்தில் நுழைவீர்கள் என்று சொல்லவில்லை. நபிக்கு விளங்கிவிட்டது இந்த சஹாபிக்கு இந்த பாவத்துடைய பாரதூரம் தெரியாததினால் தான் இப்படி என்னிடத்திலே பகிரங்கமாக இந்த பாவத்துக்கு அனுமதி கேட்கிறார் போல். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் உபயோகித்த அந்த யுக்தியை பாருங்கள், டெக்னிக். அந்த வந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், நபி அவர்கள் கோபப்படவில்லை. என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த தோழரை பார்த்து, தோழரே, நண்பரே, உங்களுடைய தாயுடன் யாராவது வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? அந்த சஹாபி, இல்லை யா ரசூலல்லாஹ். அவ்வாறு தொடர்ந்து நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு ஒரு ஆணுக்கு மகரமாக கூடிய அனைத்து பெண்களையும் நபி அவர்கள் வரிசை கிரமமாக கூறி கேட்டார்கள், இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவீர்களா? உங்களுடைய மனைவியுடன் இன்னொருவன் வந்து விபச்சாரம் செய்வதை விரும்புவீர்களா? உங்களுடைய சகோதரியுடன் ஒருவன் வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய மகளுடன் ஒருவர் வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய சாட்சி ஒருவர் வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று வரிசை கிரமமாக ஒரு ஆணுக்கு மகரமாக கூடிய அனைத்து பெண்களையும் கூறி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் கேள்வி கேட்டதற்கு பின்னால் சஹாபி உணர்ந்து கொள்கிறார் அந்த பாவத்துடைய விபரீதத்தை. அதே ஹதீஸிலே இறுதியில் குறிப்பிடப்படுகின்றது, அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடையும் வரையில் அந்த பாவத்தை நினைத்து பார்த்ததும் கிடையாது. அந்த வகையிலே அருமையானவர்களே, இன்று எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் தொடக்கம் ஏன் இன்றோ அல்லது நாளை என்று கபரை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வயோதிபர்கள் கூட இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், நான் நினைக்கிறேன் அதிகமானவர்களுக்கு இந்த பாவத்துடைய பாரதூரம், இந்த உலகத்திலே இருக்கின்ற பாரதூரம் தெரியாது. மறுமையிலே இருக்கின்றது, அது நம்பிக்கையை பொறுத்து அந்த பாவத்துக்கு பயப்படுவார்கள். ஆனா உலகத்திலே அதற்கான விபரீதங்கள் எண்ணிலடங்காதவை இருக்கின்றன. அந்த வகையிலே அருமையானவர்களே, இந்த போதை பொருள்களில் அடிப்படையான ஒன்றுதான் புகையிலை, டொபேக்கோன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. இதனை
ஒரு மனிதன் எந்த வடிவில் பாவித்தாலும் அது போதையை உண்டாக்குவதனால் அது சுத்தமான ஹராம். சிலர் சொல்லுவார்கள், உதாரணமாக சிகரெட் பீடி போன்றவைகள் அரேபிய நாட்டிலே இருக்கவில்லையே, நபி அவருடைய காலத்திலே இருக்கவில்லையே, அது எப்படி ஹராமாகும் என்று சிலர் சொல்லுவார்கள். விதண்டா வாதத்துக்கு கேள்வி எழுப்புவார்கள், வினா தொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அண்ணலன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்துக்கு ஒரு தேசத்துக்கு மாத்திரம் அந்த நபி அல்ல, அவருடைய போதனைகள் எல்லாம் இறுதி நாள் வரை உலகத்திலே ஒரு மனிதன் எந்த கோணத்திலே வாழ்ந்தாலும் அனைவருக்கும் பொருத்தமான போதுமான தெளிவான வழிகாட்டலை வழங்கியிருக்க கூடிய மார்க்கம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் எடுத்து நோக்குகின்ற பொழுது மூன்று அடிப்படையிலே இந்த போதை பொருள் பாவனை, அது சிகரெட் என்ற வடிவத்திலே வரலாம், பீடி சுருட் என்ற வடிவத்திலே வரலாம், அல்லது இன்னொரு கஞ்சா அபின் போன்ற எந்த வடிவத்திலே வந்தாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் அது சுத்தமான ஹராம். முதலாவது எப்படி என்று சொன்னால், அந்த போதை பொருள் பாவனையிலே ஏற்படக்கூடிய வீண் விரயம், வீண் விரயம் என்பதனை இஸ்லாம் சுத்தமாக தெளிவாக ஹராம் என்று சொல்லியிருக்கின்றது. குர்ஆனிலே எந்த அளவுக்கு வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சித்தரித்து காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயிலே தெளிவாக சொல்கிறான், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் பணத்தை மாத்திரமல்ல நேரத்தை காலத்தை சொத்து செல்வத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? அல் குர்ஆன் சொல்லுகின்றது, கானு இஹ்வான ஷயாதீன், இவர்கள் ஷைத்தான்களுடைய நண்பர்கள் என்று சொல்லவில்லை. எப்படி குர்ஆன் சொல்கின்றது? இவர்கள் ஷைத்தான்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாகிவிட்டார்கள். அவ்வளவு தெளிவாக இஸ்லாம் இந்த வீண் விரயத்தை ஹராமாக்கி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த போதை பொருள் பாவனை உள்ளவர்களிடத்திலே அவர்களை அறியாத பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாக்கள் வீண் விரயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சிகரெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சிகரெட் எவ்வளவு நான் நினைக்கிறேன், 50 ரூபா. ஒருவன் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு 5 சிகரெட் குடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் 1-2 குடிக்கிறது குறைவு. ஏனென்றா பாவத்தில் அல்லாஹ் ஒரு விதமான இன்பத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறான். பாவம் செய்யறதா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். பாருங்க, ஜும்மாவுக்கு வந்தா எல்லோருக்கும் இல்லாத தூக்கம் எல்லாம் வரும். ஆனால் அதே நேரம் ஒரு விளையாட்டு போட்டியை பார்க்க சென்றால், அல்லது ஒரு சினிமா படத்தை பார்க்க சென்றால், அல்லது இன்னொரு அரசியல் மேடைகளுக்கு சென்றால், அந்த கூட்டங்களுக்கு சென்றால் யாருக்குமே தூக்கம் வருவதில்லை, பசியும் விளங்குவதில்லை, நோயும் விளங்குவதில்லை. அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, சிகரெட்டை நாங்கள் ஒருவர் ஒரு நாளைக்கு 5 குடிக்கிறார் என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு அவர் அந்த 250 ரூபாவை வீணாக நெருப்பிலே போடுகிறார். இன்னொரு பேச்சிலே சொல்வதா இருந்தால், அது தற்கொலைக்கு, அதனை நான் பின்னால் சொல்லவிருக்கிறேன், தற்கொலைக்கு இட்டு செல்வதனால் அவனை அவனே தற்கொலை செய்வதற்கு ஒரு நாளைக்கு 250 ரூபாவை ஒதுக்குகிறார். அதுதானே உண்மை. தன்னை நரகவாதியாக மாற்றுவதற்கு அவனே அவன் பணத்தால் 250 ரூபாவை ஒரு நாளைக்கு ஒதுக்கிறான். ஒரு வாரத்துக்கு நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம் சொன்னால் 1750 ரூபா. சிலரை பார்த்தோம்னு சொன்னா தனி பில் லைட் பில் எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஹாஜியார், தனி பில் கட்டுறதுக்கு வசதி இல்லை, கரண்ட் பில்ல கட்டி கொள்ளலாம் இருக்குது, சல்லி இருந்தா அப்போ பார்த்து உதவியோட விஷயங்களே. ஆனா அவன் மாஸ்டர் அல்லாஹ் அவனுக்கு சிகரெட் பீடி சுருட்டி இருக்கிறதுக்கெல்லாம் சல்லி இருக்கும். பாருங்க சகோதரர்களே, ஒரு கிழமைக்கு 1750 ரூபாவை இவன் மண்ணாக்குகிறான். அதே போன்று ஒரு மாதத்துக்கு நாங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வீணான செலவு என்பதனை பாருங்கள், 7500 ரூபா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கவே, எவ்வளவு பெரிய வீண் விரயம். ஒரு மாதத்துக்கு தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் வருமானத்தில் அரைப்பகுதியை அவன் நெருப்பிலே போடுகிறான். இன்னொரு விதத்திலே சொல்வதாக இருந்தால், தன்னையும் நோயாளியாக்கி தன்னுடைய குடும்பத்திலே வாழக்கூடிய பச்சிலன் குழந்தைகளையும் பயங்கரமான நோயாளிகளாக ஆக்குகிறான். ஏனென்றா, சிகரெட் இருக்குதே சகோதரர்களே, புகைத்தல் பொதுவாக இது மதுபானத்தை விடவும் பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியவை. மதுபானம் குடிச்சா குடிச்சவனோடு அது முடிஞ்சிடும், ஒண்ணுமெண்டா ஒன் ரெண்டு பேருக்கு அடிப்பான். சிகரெட் அப்படி அல்ல, அதனால் வெளிவரக்கூடிய புகை இருக்கின்றது. ஒரு புகையிலை எரிந்தால் அதனால் வரக்கூடிய புகை இருக்கின்றது. அந்த புகையின் மூலமாக குடிக்கக்கூடியவர்களை விடவும் 70% புகையிலையுடைய அந்த புகையினால் பாதிக்கப்படுகிறார்கள். குடிக்கிறவங்களுக்கு 30% தான் பாதிப்புண்டா, அதை நுகரக்கூடியவர்களுக்கு 70% பாதிப்பு. சுப்ஹானல்லாஹ். ஆகவே இவன் சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி மாதாந்தம் 7500 ரூபாவை இவன் செலவிடுகிறான். ஒரு வருடத்துக்கு கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 90,000 ரூபா. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் சகோதரர், எவ்வளவு பெரிய அநியாயம். அவனை அறியாமலேயே செலவழிக்கின்றான் 90,000 ரூபா. அதே போல ஒரு 5 வருடங்களுக்கு நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 450,000 ரூபா. என்னத்துக்கு? ஊடுகட்டவா, அல்லது ஒரு கடையொண்ட போட்டு குடும்பத்தை காப்பாற்றவா, அல்லது ஒரு பள்ளி கட்டவா இவன் செலவழிக்கிறான்? இல்லை சகோதரர்களே, தன்னை அழித்து தன்னுடைய குடும்பத்தினரையும் அழித்து சமூகத்துக்கும் துரோகம் செய்து தான் ஒரு பாவியாக மாறுவதற்காக வேண்டி இவன் செலவழிக்கக்கூடிய பணம். ஆகவே எவ்வளவு பெரிய வீண்புறையம், எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும். அதே போன்று 10 வருடங்களுக்கு நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 900,000 ரூபா. சிந்தனை செய்து பாருங்க சகோதரர்களே. இந்த சிலர் அறியாத்தனத்தின் காரணமாக பெருமையாக சொல்லுவாங்க, நான்டா ஓலவல் படிக்கிறதிலிருந்து சிகரெட் குடிக்கிறத, அது கணக்கும் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் சில மடையர்கள் இருக்கிறார்கள், அவங்க செய்யற பாவத்தை அதை கெட்டித்தனமாக பேசி காட்டுவாங்க. சிலவங்க சுபவுதலாம படுக்கிறதும் அவை பெருமையாத்தான் பேசுறாங்க சமூகத்துல. சிலர் அல்லாஹ் பாதுகாக்கவே அவங்க வட்டி எடுக்கிறதையும் பெருமை. நீங்க இவ்வளவு எடுத்துக்குது, எனக்கு எத்தனை பேங்க்ல வட்டி கொடுக்கறதுக்கு, நான் எத்தனை பேங்க்ல நான் ஓடி எடுத்துக்கிறேன், அவர் பெருமையா பேசுறேன். அல்லாஹ் பாதுகாக்கவே சகோதரர்கள், எவ்வளவு பெரிய மடத்தனம், எவ்வளவு பெரிய அநியாயம், வீண் விரயம். இந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? தௌபா செய்தால் மன்னிப்பால் தான் நான் சொல்ல வருகிறேன். எவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த பாவத்தினால் இவன் செய்கிறான். ஆகவே இது சுத்தமான ஹராம். அடுத்ததாக இந்த போதை வத்து பாவனையை இஸ்லாம் எப்படி ஹராம் என்று சொல்கின்றது என்று சொன்னால், இது எப்படி இஸ்லாம் தெளிவாக தற்கொலை செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும். தற்கொலை செய்தவனுக்குரிய மறுமை நாளுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன் உலகத்திலே எந்த பொருளினால் தன்னை தற்கொலை செய்து கொண்டானோ அதே பொருளினால் நாளை மறுமை நாளையிலே நரகத்திலே அவன் தற்கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டே இருப்பான், ஆனால் மரணிக்க மாட்டான். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த வகையிலே அருமக்குரியவர்களே, இந்த புகைத்தல் போதை வத்து பாவனை இருக்கின்றதே, ஒரு மனிதனை உடனடியாக கொலை செய்யாவிட்டாலும் அவனை சிறுக சிறுக கொலை செய்யக்கூடிய பயங்கரமான பதார்த்தம் பொருள் தான் இந்த போதை பொருள். ஆகவே அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த போதை பொருள் பாவனை இருக்கின்றதே சுத்தமான ஹராம். குறிப்பாக சிகரெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அதனைத்தானே நாங்கள் பெருமையாக பேசி பேசி குடிக்கிறோம். சமுதாயத்திலே சிலர் சிலர் என்ன செய்வார்கள், சில அரசாங்க அதிகாரிகளை தன்னுடைய கரத்துக்குள்ளால் வைத்திருப்பதற்காக வேண்டி இளஞ்சமாக கொடுப்பதும் இதனைத்தான். அதுவும் ஹராம். குடிப்பது எப்படி ஹராமோ அதற்கு உதவி செய்வதும் ஹராம், அதற்கு பண உதவி செய்வதும் ஹராம். சிலருக்கு என்ன செய்வார்கள், நான் குடிக்கல, வீட்டுக்கு வேலைக்கு வந்த பாஸ்மாருக்கு ஒரு சிகரெட் பொட்டிய கையில பொத்தினா அவன் நல்ல வேலை செஞ்சுட்டு போவான், 6 மணிக்கு முடிக்கிறோம், 7 மணியாங்காட்டியும் வேலை செஞ்சுட்டு போவான். இவங்க டெக்னிக்காம அது இல்லை சகோதரர்களே, ஹராம். எந்த அளவுக்கு சொன்னால், எம்மிடத்தில் ஒரு கடை இருக்கின்றது, நாங்கள் அதனை வாடகைக்கு கொடுக்க போகிறோம், அந்த கடையிலே சிகரெட் விற்பனை செய்வதாக இருந்தால் அதுவும் ஹராம். ஆகவேதான் கடைகளை வாடகைக்கு கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களை செய்துதான் கொடுக்க வேண்டும். ஹராமான எந்த பொருளும் விற்கக்கூடிய கூடாது, எல்லாத்தையும் எழுதிதான் கொடுக்கும். இல்ல நீ என்ன தவித்தாலும் பரவாயில்ல, மாசம் என் அக்கௌண்டுக்கு இவ்வளவு போட்டுட்டா சரின்னு கொடுத்தா அது சரி வராது, அது ஹராம். ஆகவே அன்புக்குரியவர்களே, போதை பொருள் என்கின்ற பொழுது அது எங்களுக்கு எப்படி ஹராமோ அதற்காக உதவி செய்வது, பண உதவி செய்வது, ஏன் எங்களுடைய வாகனத்தை கொடுப்பதும் ஹராம். ஒருவர் வந்து கேட்கிறார், நீங்க வாங்கி தரவானோ கொஞ்சம் உங்களோட ஃபுட் சைக்கிள தாங்க, நான் ரெண்டு சிகரெட்டை வாங்கி கொண்டு வரேன், கொடுப்பது ஹராம், கொடுப்பது ஹராம். பாபத்துக்கு உதவியாக இருக்கிறோம், தெளிவாக சொல்ல வேண்டும் சகோதரர்களே, பயப்படக்கூடாது. ஏன் நாங்கள் நரகம் போவது அவர்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி நாங்கள் நரகம் போக வேண்டுமா? இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களை தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த புகைத்தலை எடுத்து பார்க்கின்ற பொழுது சுமார் இந்த சிகரெட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த புகையிலை இது ஆரம்ப காலத்தில் சுமார் கொலம்பஸ் அமெரிக்காவைக்கு 1492 அக்டோபர் மாதம் 11 அமெரிக்காவிலே காலடி எடுத்து வைத்த பொழுது அமெரிக்காவிலே இருந்த மனிதர்கள் இந்த கொலம்பஸை வரவேற்பதற்காக வேண்டி இந்திய எமது நாட்டிலே பௌத்த மதத்தவர்கள், அவர்களை நான் அதாவது அவமதிப்பதற்காக சொல்லவில்லை, அவர்கள் என்ன செய்வார்கள், வரவேற்பதற்காக வேண்டி வெற்றிலைகளை கொடுப்பதை போன்று ஆரம்ப காலத்திலே ஐரோப்பிய நாடுகளிலே இந்த புகையிலையை தான் என்ன செய்வார்கள், வரக்கூடிய விருந்தினர்களுக்கு முக்கியஸ்தர்களுக்கு கௌரவத்துக்காக கொடுப்பார்கள். அந்த வகையிலே இந்த கொலம்பஸுக்கு 1492 அமெரிக்காவிலே கொடுக்கப்பட்டதும் இந்த புகையிலையை தான். எனவே இது என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், இது ஒரு கௌரவமான பொருளாக பாவிக்கப்பட்டு வந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அதே போல மேற்கத்திய நாடுகளில் அதிகமான நாடுகள், அதிகமாக குளிரான நாடுகள். ஆகவே என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த குளிர் காய்வதற்காக வேண்டி அவர்கள் பல இலை குலைகளை என்ன செய்வார்கள், பத்த வைத்து எரிய வைத்து அதிலே குளிர் காய்ந்து வந்தார்கள். அந்த அந்த வருகையிலே ஸ்பெயின் நாட்டிலே ஒருவர் ஒரு முறை இந்த புகையிலையை சுருளை போன்று சுருட்டி குடித்து பார்த்திருக்கிறார். அதனுடைய வெப்பம் உடலுக்குள்ளால் சென்று நல்லொரு விதமான ஒரு மயக்கம், ஒரு சுகத்தை கொடுத்தது. அந்த ஸ்பெயின் நாட்டிலேதான் ஆரம்பமாக இந்த சிகரெட் உருவானது. அதாவது சிகரெட் என்ற பெயர் கூட, அந்த சொல் கூட ஸ்பெயின் நாட்டுடைய ஸ்பெனிஷ் மொழி, அந்த மொழியில் இருந்து வந்த சொல் தான். இது சுமார் 1556 பல நாடுகளுக்கும் பரவ சுமார் 1600 தான் தெற்காசிய நாடுகளுக்கு அறிமுகமானது. இந்த வரலாற்றிலே தான், இந்த வருகையிலே தான் சிகரெட் இவ்வளவு பிரபலியம் அடைந்து இங்கு இன்று எங்களுடைய சமுதாயமும் அறியாத்தனத்தின் காரணமாக, இந்த சிகரெட்டினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை புரியாததின் காரணமாக அடிமையாகி தங்களுடைய கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சிகரெட்டிலே சுமார் 15 விதமான எக்கச்சக்கமாக இருக்கின்றது. மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் 15 விதமான மனித உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய நச்சு பதார்த்தங்கள் இருக்கின்றது. நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு சுமார் ஒரு 7 விடயங்களை மாத்திரம் கூறி ஹுத்துபாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் உண்மையிலேயே இந்த விடயங்கள் வைத்தியர்களால் எங்களுடைய சமுதாயத்துக்கு முன்வைக்கப்படக்கூடிய விடயங்கள் என்றாலும், துரதிருஷ்டவசமாக வைத்தியர்கள் மிம்பர் மேடைகளிலே ஏறுவது இன்று சாத்தியமற்றது என்பதனால், எம் போன்றவர்களாவது எங்களுடைய அறிவுக்கு ஏற்ப சில விடயங்களை படித்து முன்வைப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று எல்லோருக்கும் நன்மைகளை பற்றி தெரியும், ஆனால் பாவங்கள் அதனை செய்யாமல் பாவங்களின் பக்கம் எங்களுடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. பள்ளி வாசலில் குறைவா குறைபாடா இல்லை, பயான்களில் குறைபாடா இல்லை, எல்லா விதமான பயான்கள் ஒவ்வொரு தலைப்பிலே ஒவ்வொரு பாசையிலே, ஆண்களுக்கு வேற, பெண்களுக்கு வேற, வாலிபர்களுக்கு வேற, வயோதிபர்களுக்கு வேற, யுவதிகளுக்கு என்று ஒரு இப்படி பலவிதமான விதத்திலே முன்னைய காலங்களில் இல்லாதது போன்று பயான் நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் ஆரம்ப காலத்தை விடவும் இன்றைய காலங்களிலே எங்களுடைய சமுதாயம் பாவத்தின் பக்கம் விரைவாக வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் குதுபா பிரசங்கங்களை செய்வது காலத்தின் தேவையாக இருந்தவர்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது இந்த ஒரு சிகரெட், அதாவது டொபேக்கோ, புகையிலையில இருக்கக்கூடிய பயங்கரமான நச்சு பதார்த்தம் தான் நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய நச்சு பதார்த்தம். இது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இதய துடிப்பை அதிகரிக்க செய்கின்றது. பொதுவாக ஒரு சுகதேகியான மனிதன் அவனுடைய இதயம் இருக்கின்றதே ஒரு நிமிடத்துக்கு 72 தடவைகள் சுருங்கி விரிய வேண்டும். ரெண்டையும் கணக்கு பார்க்கணும், ஒன்றமத்து பார்க்க கூடாது, சுருங்கி விரியோடும் 72 விகிதம். சராசரியான சுகதேகியான் ஒருவருடைய ஹார்ட் 100% வீதம் ஒழுங்காக வேலை செய்கின்றது என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஒரு நிமிடத்துக்கு அவருடைய இருதயம் 72 தடவைகள் சுருங்கி விரிய வேண்டும். ஆனால் இந்த போதை பொருள் பாவனை உள்ளவர்கள், இந்த சிகரெட் பீடி போன்ற புகைத்தல் பழக்கம் உள்ளவருடைய இதயம் இருக்கின்றது 72-100 பேசிருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, எப்படி கொஞ்ச நேரம் விளையாடியால் அவங்களுக்கு இழப்பு வரும், கொஞ்ச தூரம் நடந்து போக மாட்டாங்க, இழைப்பாங்க. சொல்லுவாங்க முந்தியன்னா நல்லா ரேஸ் ஓடினதான், இப்ப ஸ்மோக்கிங் தான், அதனால ஓடிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல சகோதரர், இன்னும் தெளிவாக இருக்கிற சுருக்கமாக அடுத்தது இந்த நிக்கோட்டினால வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதனுடைய இரத்தத்திலே மோசமான கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் 2 விதமாக இருக்கின்றது, நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, மோசமான கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் இந்த நிக்கோட்டின் என்ற பதார்த்தம் இருக்கின்றது, குறிப்பாக இந்த புகைத்தலில் ஈடுபடக்கூடியவர்களுடைய இரத்த நாளங்களில் மோசமான கொலஸ்ட்ரோலை உண்டாக்க செய்கின்றது. ஆகவே இவர்களுக்கு பயங்கரமான கொலஸ்ட்ரோல் நோய் வந்து திடீரென மரணம் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம் இருக்கின்றது. இது நிக்கோட்டினால் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவு. அடுத்து கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லுவார்கள். இது எந்த அளவுக்கு பயங்கரமான நச்சு பதார்த்தம் என்று சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலகத்திலே கருணை கொலை என்ற ஒரு கொலை இருக்கின்றது. கருணை கொலை, அது என்னப்பா கொலை என்றாலே அது மோசமானது தானே, அதில் ஒரு கருணையும் இருக்கின்றது. ஆம், அது எப்படி என்று சொன்னால் எமது நாட்டிலே இது இன்று வெளிரங்கமாக மேற்கொள்ளப்படுவதில்லை. சில வளர்ந்த நாடுகளிலே, அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இந்த கருணை கொலை இன்றும் இருக்கின்றது. அப்படின்னா என்ன சொன்னால் குழந்தைகள் அங்கவீனர்களாக பிறக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த நாடுகளிலே கருணை கொலை என்ற பெயரிலே ஒரு ஊசி மருந்தை ஏற்றி விடுவார்கள், ஒரு இன்ஜெக்ஷன். அந்த குழந்தை பிறந்து ஓரிரு நாளிலே வேற நோய்கள் எல்லாம் வந்து இறந்து போய்விடும். ஆனா சமூகம் பேசும், இல்ல புள்ளைக்கு அந்த நோய் வந்ததுன்னா இந்த புள்ள இறந்தது. ஆனா உண்மையில அதுவல்ல, இந்த இன்ஜெக்ஷன் தான், கருணை கொலை தான் அங்கே நடைபெற்றது. அதாவது ஒருவர் தொடர்ந்தும் உயிர் வாழ்வது அவருக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கும் கஷ்டம் என்றிருந்தால் வைத்தியர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த இன்ஜெக்ஷனை போட்டுடுவாங்க, அவர் 2-3 நாளையில தலைய போட்டுடுவார். எவது நாட்டிலேயும் ஆங்காங்கே இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. தெரிந்தவர்கள் விழிப்போடு இருப்பார்கள், தெரியாதவர்கள் தெரியாதனமாக இருக்கிறார்கள். இந்த கருணை கொலை செய்வதற்கு இந்த கார்பன் மோனாக்சைடு என்ற பதார்த்தத்தை தான் அவர்கள் பிரதானமாக சேர்க்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பயங்கரமான நச்சு பதார்த்தம் என்பதை பாருங்கள். இதனால் தான் சிகரெட் குடிக்கக்கூடியவர்களுடைய உடலிலே ஒவ்வொரு பாகங்களிலும் ஒரு விதமான மங்கல் நிலைமை தோன்றும், பார்வையில் மங்கல், ஒரு விதமான தலை சுற்றல், நடந்து போக மாட்டார், தலை சுத்திரமாக இருக்கும், இறைச்சல் சத்தம் அவருடைய காதல் அடிக்கடி கேட்கும், எல்லாத்துக்குமே மூத்துல பாய்வார், அடிக்கடி வாந்தி எடுப்பதை போன்ற ஒரு உணர்வு வரும், ஆனால் வாந்தி வராது, சில வேளை வாந்தியும் வரும், இடுப்பு வலி போன்ற சில நோய்கள் எல்லாம் இதற்குரிய அறிகுறிகளாக தோன்றும். ஆனா இவரு செல்லுவாரு அங்க பட்டே அதாய்க்கும் இங்க இப்படி ஆயினா அதாய்க்கும் வேறத்துக்கு எல்லாம் மருந்தெடுப்பாரு. ஆனா விஷயம் இங்கதான் இருக்கு. மூன்றாவது இன்னும் தெளிவாக இருக்கிறது, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். மூன்றாவது பயங்கரமான பதார்த்தம் என்ன தெரியுமா? அனிலின் என்று சொல்லப்படக்கூடிய நச்சு பதார்த்தம். இது என்ன செய்கின்றது சொன்னால், நரம்பு மண்டலத்தில் ஒரு விதமான நச்சு தன்மையை உருவாக்குவதோடு பெருமூச்சு விடுவார், ஏன்னா சுவாச தொகுதியினை தாக்கும். இவர்கள் சுருக்கமாக சொல்றா ஒரு பாங்க கூட அழகாக நீட்டி சொல்லேலா பைத்திருமாளுக்கு அவ்வளவு சுவாச தொகுதியிலே பெரும் சிக்கலை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, புகைத்தல் பாவனை அந்த அந்த பழக்கம் உள்ளவர்களுடைய உதடுகளை பாருங்கள், விரல்களுடைய நுனிகளை பாருங்கள், இவைகளெல்லாம் ஒன்றில் கருப்பு நிறமாக மாறியிருக்கும் அல்லது கடும் நீல நிறமாக மாறியிருக்கும். அதற்கு அடிப்படை காரணம் இந்த அனிலின் என்ற பதார்த்தம் தான். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அப்படி உதடு கருக்காமல் இருக்க ஒரு விதமான கிளிப் அதை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. எங்கட வாலிப சகோதரர்களும் அதை போட்டு குடிச்சா அப்படி கருப்பாகிற இல்லையாமே. எதை போட்டு குடிச்சாலும் அந்த புகை உடலுக்குள்ளால் சென்றால் நிச்சயம் அது கருப்பாகும். சிலர் யோசிக்கலாம், இவருக்கு எல்லாமே தெரியும். சகோதரர்களே, சில விடயங்களை அழகாக தெரிந்து வைத்தால் தான் சமூகத்துக்கு தெளிவாக சொல்லலாம். அந்த வகையிலே சில விடயங்களை நாங்கள் படிக்க வேண்டும். அடுத்து என்னவென்று சொன்னால், அதே இந்த அணிலி என்ன செய்யும் என்று சொன்னால், இவருடைய ஜீரணம் பகுதியை அப்படியே சேலுக்கு செஞ்சிடும். இவர் தின்றது பெரிசாக ஜம்மிக்காது, ஒரே அஜீரணம் அஜீரணம் சொல்லி இவர் என்னென்னவோ எல்லாம் எல்லாத்துக்கெல்லாம் மருந்தெடுப்பார். நான்காவது ஹைட்ரஜன் சயனைட் என்ற நச்சு பதார்த்தம். இது என்ன செய்யும் என்று சொன்னால், குடல் புண்ணை உருவாக்கும். அதே போன்று மலச்சிக்கல், கல்தி பேசணும்னு சொல்லுவார்கள், மலச்சிக்கலை உருவாக்கும். டொய்லெட்டுக்கு போனா என்ன சொல்லுவாரு, டொய்லெட் போகுது இல்லை என்று டொய்லெட்டுக்கு போகாதுக்கு மருந்தெடுப்பாரு, அதுக்கு மருந்தெடுத்து சரி வரல, பாவிக்கிற தனிப்பட்டோம் பாருங்க. இவங்க டொய்லெட்டுக்கு போனா லேசியில வரமாட்டான். சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாவம் மடத்தனத்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டொய்லெட் உள்ளுக்கு போய் தொண்டை இழுத்தா தானா மங்களை வரும். மடத்தனம் சகோதரர்களே, எப்படி எங்களை யகூதியத்து மாடாக்கி கொண்டிருக்கிறார்கள், மடையர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள், சிந்தனை செய்து பாருங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது பதார்த்தம் இன்னும் தெளிவாக சொல்லலாம், நேரத்தை கவனத்துக்கொண்டு அவசரமாக முடித்துக் கொள்கிறேன். கட்மியம் என்ற பதார்த்தம், இது என்ன செய்யும் என்று சொன்னால் பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அழிவை நாங்கள் தேடிக் கொள்கிறோம். பல பிரச்சனைகளை உருவாக்குகின்ற அதே நேரம் அந்த மனிதனுடைய சுவாச உணர்வை நாளுக்கு நாள் குறைத்து கொண்டே போகும். இதனாலதான் பாருங்க, சில வீட்டுல ஒரே பிரச்சனை, என்ன சாப்பாட்டு பிரச்சனை அல்லது டீ பிளே அத பிளேண்டி பிரச்சனை, டேஸ்ட் இல்லையா, உப்பு இல்லையா, ஆனா சிகரெட் குடிக்காத ஒத்தம் பேசி திண்டு பார்த்தா நல்ல டேஸ்டா தான் நீக்கும். பிரச்சனை என்ன தெரியுமா, இவன் நல்லா சிகரெட்டை புகைத்த போதை பொருளை பாவிச்சு பாவிச்சு அவன் நுகர்வு சக்தி இருக்கின்றது, நுகரும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. ஆகவே என்ன நடக்குது, நல்லா இவருக்கு சீனிய நல்ல ஹை லெவல்ல போட்டா தான் இவருக்கு படும். இப்ப கொஞ்ச நாளைக்கு நல்லா சீனிய போட்டு போட்டு குடிப்பாரு, கொஞ்ச நாளையில சீனி நஷ்டக்காரன் ஆயிடுவான். நாங்க சொல்றோமே, சிகரெட் குடிக்கிறவனுக்கு சீனி நோய் சும்மாவே வர, சும்மாவே வரல, இப்படித்தான் வர. இப்ப என்ன செய்வாரு, சோறுக்கு உப்பு இல்லையா, இப்ப நல்லா உப்பு போட்டு 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 இப்ப அங்கே பிரஷர், அதுவும் பிரச்சனை. அதனாலதான் பாருங்க, இந்த சிகரெட் குடிக்க கூடியவங்க கல்யாண வீடுகளுக்கு, திருமண வீடுகளுக்கு, வேறெங்கியாலும் இருந்து உபதசாரங்களுக்கு வந்தா மிச்சம் தின்ன மாட்டாங்க, கை எடுத்துடுவாங்கன்னு. எனக்கு போதும் திண்டு கொலையில, பசி இல்லப்பா, பசி இல்லையில அவருக்கு டேஸ்ட் படுகுது இல்ல, டேஸ்ட் படுகுது இல்ல, அதனாலதான் கையை தூக்குறாங்க. மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த பதார்த்தம் தான் அமோனியம் என்ற பதார்த்தம். இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய குடிக்கக்கூடியவருடைய உடலை மாத்திரமல்ல, அதனை நுகரக்கூடிய சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய மூளையை நேரடியாக தாக்கக்கூடிய பதார்த்தம் தான் அமோனியம். அந்த மூளையிலேயும் எந்த பகுதியை தாக்கும் தெரியுமா, மெமரி பவர் செக்ஷன், அதாவது ஞாபக சக்தி. உள்ள பகுதியைத்தான் தாக்கும். அதனால பாருங்க, சிகரெட் குடிக்கக்கூடிய சூழல்ல வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, ஆரம்ப காலத்துல நல்லா படிச்சாலும் கொஞ்ச நாள் போச்சல்ல நல்லா படிக்க மாட்டாங்க, சும்மாவே கிளாஸ்ல வகுப்புல பின்னுக்கு போயிட்டுருவாங்க, கொஞ்ச நாளையில படிப்பையே வருத்திடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, படிக்கிறது ஒண்ணும் ஏறுது இல்ல, தலையில நிக்குது இல்ல, புள்ள கடிச்சி வேலில்ல, அந்த சூழல ஈக்கிற சிகரெட் குடிக்கிறவனுங்களை தான் அடிக்கணும். முதலாவது போதை அவனை அழிச்சா புள்ள முன்னேறும். ஆகவே இந்த அமோனியம் இருக்கின்றதே சகோதரர்களே, மூளையிலே ஞாபக சக்தி உருவாகக்கூடிய பகுதியை நேரடியாக தாக்கிவிடும். இதனால் தான் எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு அறிஞர், விஞ்ஞானி, எல்லோருக்கும் தெரியும், தோமஸ் அல்வா எடிசன். அவர் சொல்கிறார், ஒரு பையன் கையிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டிருப்பதை என்னால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியும், ஆனால் ஒரு பையன் தனது கையிலே ஒரு போதை பொருளை, ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டிருப்பதை என்னால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அவருக்கென ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ஆய்வு கூடம் இருந்தது. அந்த ஆய்வு கூடத்துக்கு வேலை ஆட்களை அவர்கள் சேர்க்கின்ற பொழுது அவர் சில நிபந்தனை போட்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமான நிபந்தனை தான், சிகரெட் பாவனையுள்ள யாரும் என்னுடைய இந்த ஆய்வு கூடத்துக்கு சேவையாளர்களாக வரக்கூடாது, வேலையாட்களாக வரக்கூடாது. இது ஒரு அந்நிய ஒரு விஞ்ஞானி சொல்லக்கூடிய விட. ஏழாவது அந்த பதார்த்தத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். அது என்ன என்று சொன்னால், பென்சோபைரின் என்று சொல்லக்கூடிய நச்சு பதார்த்தம். இது என்ன செய்யும் என்று சொன்னால், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சிகரெட் குடிக்கக்கூடியவர்களுக்கு பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய உடலிலே உள்ள வெப்பநிலையை அதிகரிக்க செய்யும். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி, அந்த பாகையில தான் இருக்கும், 98.4 டிகிரி அளவுல தான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய உடல் வெப்பநிலை இருக்கும். கூடினாலும் என்ன சரி நோய்க்கிற அர்த்தம், கூடினாலும் பிரச்சனை. ஆனால் இந்த பென்சோ பைரின் என்ற பதார்த்தம் இருக்குதே, இது அந்த சிகரெட் குடிக்கக்கூடியவனுடைய அல்லது போதை பொருளை உணரக்கூடிய நுகரக்கூடியவனுடைய உள்ளத்திலே வெப்பநிலையை அதிகரிக்க செய்கின்றது. அதனாலதான் சிலவங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன்தானே, டொய்லெட்டுக்கு போனா கொஞ்சம் டொய்லெட்டுக்கு போறேன்னு சொல்லி சிகரெட்டை குடிச்சா அது சில உண்மையும் இருக்கு. ஏன் தெரியுமா, உடல்ல வெப்பநிலை கூடின வாக்கிலே அந்த வெப்பம் எப்படி சரி வெளியே போகணும் தானே, அதனால முன்பின் துவாரத்தால போறதெல்லாம் வெளியாகிடும். அதுதான் காரணம், வேறொன்றுமில்ல. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா, இந்த வெப்பம் அதிகரித்ததன் காரணமாக இவருடைய ஆண்மை தன்மை இருக்கின்றதே சிறுக சிறுக குறைந்து கொண்டு போகின்றது. அது ஏன் தெரியுமா, ஒரு ஆணுடைய விந்து பெண்ணுடைய கற்பத்துக்குள்ளால் சென்று ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஆண் விந்திலே சில விடயங்கள் இருக்க வேண்டும், சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான், குறிப்பிட்ட அளவு மில்லி மீட்டர் அந்த ஆணுடைய விந்து பெண்ணுடைய கற்பத்துக்குள்ளால் சென்றிருக்க வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா, குறிப்பிட்ட வேகத்திலே அந்த விந்து பாய்ந்திருக்க வேண்டும். சொல்கின்றது குதித்து பாயக்கூடிய விந்திலிருந்து நாங்கள் மனிதனை படைத்திருக்கிறோம், அதுலேயும் விஷயம் இருக்குது. மூன்றாவது என்ன தெரியுமா, அந்த விந்து குறித்த அளவு திக்னஸ், கடின கனத்தன்மை உள்ளதாக இருக்கும், திக்னஸ். இந்த வெப்பத்தினால் என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால், இவனுடைய இந்த விந்து இந்திரியம் இருக்கின்றதே அது தண்ணியாக மாறுகின்றது, அந்த திக்னஸ் நாளுக்கு நாள் சிறுக சிறுக குறைவடைகின்றது, குறைவடைகின்றது. இப்ப என்ன நடைபெறுகின்றது சொன்னால், இவனுடைய இந்த விந்து விந்து இந்திரியம் அவனுடைய சிறுநீருடனும் அவனுடைய சல மலத்துடனும் போக ஆரம்பிக்கின்றது. அதனால சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நீர்க்கடுப்பு நோய் இருக்குது, நீரிழிவு நோய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சும்மா கே குடிக்கிறாங்க. அதெல்லாம் விஷயம், மீதான் விஷயம், ஒரே லீக் ஆகிக்கொண்டு இருக்கும். அவருக்கு பல பிரச்சனை, ஆண்மை இல்ல, இப்ப குடும்பத்துல இன்னும் அடுத்த பிரச்சனை. காலி கோட்டுக்கு வந்தா உங்களுக்கு தெரியும், நானும் மாத்திர காலி கோட்டுல ஜூரி போர்டு இருக்கிறதா சொல்கிறேன். சில பெண்கள் சொல்லாம சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனை. இவரோட வாழையில குடும்பம் நடத்த முடியாது. அவரை ஃபேமிலி கவுன்சிலிங் செஞ்சு பார்த்தா அவர் மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் பாவிக்கிறார். எப்படி ஒரு பெண் வாழும்? பெண் என்பவள் மலக்கு அல்ல, அவர் ஒரு மனித படைப்பு. அவளுக்கெனும் அல்லாஹ் ஆண்களை போன்று ஒரு பெண்மையை வைத்து சில ஆசைகளை வைத்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். பாருங்கள் சகோதரர்களே, எங்கே இந்த நாம் செய்யக்கூடிய இந்த அறியாத்தனத்தினால் அல்லது தெரிந்தும் தெரியாதவரை போன்று மடத்தனத்தினால் செய்யக்கூடிய இந்த பாவம் எங்களுடைய சமூகத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்துகின்றன? ஆகவே அன்புக்குரியவர்களே, மலட்டு தன்மை உருவாவதற்கும் அடிப்படை காரணமாக இந்த போதை பொருள் பாவனை அமைந்திருக்கின்றது. ஆகவே இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் இடம் கொடுக்காததினால் இந்த சில குறிப்பிட்ட விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிலர் நினைக்கலாம் எங்களோட பகுதியில் இந்த பழக்கம் இல்லையே சகோதரர்களே, வெள்ளம் வருவதற்கு முன்னால் தான் அணை கட்ட வேண்டும், வந்ததுக்கு பின்னால் அணை கட்டுவதிலே எந்த பலனும் இல்லை. ஆகவே முன்னெச்சரிக்கையாக இந்த விடயங்களை சமூக உணர்வோடு முன்வைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பேசப்பட்ட விடயங்களை நாமும் அறிந்து உணர்ந்து அதற்கெதிராக நாங்களும் குரல் கொடுக்க வேண்டும். எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாங்களும் ஈடுபடுவதுடன் எங்களுடைய குழந்தை சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும், பெண் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தாலா அதற்காக நம் அனைவருக்கும் தோஃபீக்கும் உதவியும் செய்தல்வானாக. வாஆகிரு தஃவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.